வணக்க மக்கள்ஸ், நான் தான் ஹோஸ்ட் டோனி ஸ்டார்க் பேசுகிறேன். இந்தியா இந்த பாட்காஸ்ட் இந்த செகண்ட் எபிசோடு வந்து நாங்கள் வந்து ஒரு முக்கியமான நோட் செக்மெண்ட்டாக இப்போ நான் வந்து இந்த பேசுனானே. என்ன நோட் செக்மெண்ட்னா, இந்த பாட்காஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் எபிசோடு வந்து ஒரு கொலாபரேஷன் பாட்காஸ்ட். யாருக்குள்ள ஒரு வடக்கு நிபான்னு ஒரு ஃபேமஸ் யூடியூபர் கூட ஒரு கொலாபரேஷன். அதுவும் இந்த டாபிக் என்னென்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பற்றி தான் இந்த பாட்காஸ்ட். ஸோ இப்போ நான் இந்த நோட் செக்மெண்ட் எதுக்குன்னா, பாண்டிச்சேரி ரிசல்ட்ஸ் பற்றி நானும் வடக்கு நிபாவும் பேசியிருப்போம், ஓகேவா? இந்த பாண்டிச்சேரி ரிசல்ட்ஸில் வந்து நாங்கள் வைத்தியலிங்கம் இப்போது இருக்கிற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பியாக இருக்கிற நாங்கள் அதை பற்றி பேசியிருப்போம். நாங்கள் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு மிஸ்டேக்காக வந்து பார்ட்டி நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன், ஓகேவா? இந்த பாண்டிச்சேரி செக்மெண்ட்டில் நான் பார்ட்டி நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அவர் வந்து இப்போ காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கார். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, மாற்றி பிஜேபி பார்ட்டியில் இருக்கான்னு நான் சொல்லிட்டேன். அது என்னோடய மிஸ்டேக். அது வந்து நான் வந்து கூகுள் வடக்கு நிபா வந்து சொன்னார் இவர் வந்து காங்கிரஸாக இருக்கார் பிஜேபியில் இல்லைன்னு அவர் வந்து கரெக்ஷன் சொன்னாங்க. இது என்னோடய மிஸ்டேக் அண்ட் சாரி. அப்புறம் நான் இந்த பாட்காஸ்ட்டில் ஏதாவது நான் மிஸ்டேக்காக ஏதாவது சொல்லியிருந்தேன்னா, அவர் வடக்கு நிபா ஏதாவது மிஸ்டேக்காக ஏதாவது சொல்லியிருந்தார் தான், நீங்கள் வந்து தாராளமாக என்னோடய இன்ஸ்டாகிராமில் சொல்லலாம். அவர் ஆங்கரில் வந்து சென்ட வாய்ஸ் மெசேஜ்லேயும் நீங்கள் சொல்லலாம். அண்ட் யா, மறக்காமல் இந்த பாட்காஸ்ட் கேளுங்கள். ஆஃப்டர் ஒரு 1 month கேப், கரெக்டாக ஒரு 1 month கேப்க்கு அப்புறம் தான் வருது. இட்ஸ் சாரி, எனக்கு வந்து கொஞ்சம் இது இந்த ஆன்லைன் கிளாஸ் வர நடக்குதா, அதனால தான் டைம் கிடைக்கல. ஸோ யா, மறக்காமல் கேளுங்கள் இந்த செகண்ட் எபிசோடு. அண்ட் இப்போது வர வர பாட்காஸ்ட்லாம் நெக்ஸ்டாக பாட்காஸ்ட் வரும். ஸோ ப்ளீஸ் ஹேங் அவுட் வித் அஸ் அண்டு யா அண்டு இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து நீ பேசலாம் இந்த பாட்காஸ்ட் கேட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ். அண்டு வேறு ஏதாவது நாங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது டாபிக் சஜஷன்ஸ் ஏதாவது சொன்னால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எங்கிட்ட நீங்கள் சொல்லலாம். அண்ட் யா, பாட்காஸ்ட் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யா, இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, இந்த பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. போஸ்ட் கிரெடிட் சீன் கிடையாது, ஒரு செக்மெண்ட், போஸ்ட் கிரெடிட் செக்மெண்ட் இருக்குது. எப்படி ஒரு எம்சியூவில் வந்து எல்லா படத்துலேயும் ஒரு மிட் கிரெடிட் சீன் போஸ்ட் கிரெடிட் இருக்கோ, அந்த மாதிரி இந்த பாட்காஸ்ட்டில் ஒரு போஸ்ட் கிரெடிட் செக்மெண்ட் இருக்குது, மறக்காமல் கேளுங்க. அண்ட் யா, ஸோ வாங்க பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கிறது 2K Kids பாட்காஸ்ட். நான் தான் ஹோஸ்ட் டோனி ஸ்டார்க். அண்ட் யா, இப்போ நம்ம season 1 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ஃபஸ்ட் எபிசோடும் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுவும் என்னோடய ஃப்ரெண்டு டாக் சைட் கூட வந்து மதன் ஓபி பற்றி நம்ம பேசியிருந்தோம், ஓகே? எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் எபிசோட் நாம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் இந்த செகண்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் எபிசோடு தான். ஸோ இந்த கொலாபரேஷன் எபிசோடுக்கு இந்த எபிசோடுக்கு கெஸ்ட் யாருனா, யூடியூப்பில் பல வீடியோஸ் போட்டு சங்கீஸ்க்கெல்லாம் அப்படியே சுத்தெரியலாமாலான்னு சொல்கிற மாதிரி இந்த யூடியூபோட தான் இந்த எபிசோடுக்கு கெஸ்டாக கூப்பிட்டுருக்கோம். என்ன பேச போறோம்னா, இப்போ லாஸ்ட்ல இந்த 2021 நடந்த பெரிய விஷயம், கோவிடுக்கு அடுத்தது நடந்தது பெரிய விஷயம்னா இந்த எலெக்ஷன்ஸ் தான். இந்த அஞ்சு ஸ்டேட்ஸ் நடந்த எலெக்ஷன் தான், அதில் ஒரு யூனியன் டெரிட்டரி ஸ்டேட் கூட. இதோட எலெக்ஷனோட ரிசல்ட் பற்றி நாம பேச போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ?
ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ.
ஓகே, இந்த ரிசல்ட்ஸ், இந்த எலெக்ஷன், இந்த ஜென்ரல் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் 2021 நடந்தது வந்து இப்போ நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஏ ரிசல்ட் வந்து ஒரு வாரம் ஆச்சு, இப்போ பற்றி பேசுறீங்க. அவங்களும் பிஸியா இருந்தாங்க, நானும் கொலாபரேஷன் கேட்டு இருந்தேன்.
ஓகே. சோ ஓகே, இந்த டைம் தான் இப்ப கிடைச்சிருக்கு. சரியா, இந்த
அது
சொல்லுங்க.
அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரக்கு எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 1 வீக் ஆயிருங்க.
ஆமா ப்ரோ, அது டேட்டா அது ஒரு
அதனால கொஞ்சம் லேட்டாவே இருக்கு நானும் இருந்தா. அப்புறம் எனக்கும் சில ஒர்க் இருந்துச்சு அப்படியே விட்டாச்சு.
ஆமா, எனக்கும் எஸ்டர்டே பண்ணலான் இருந்தோம், அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நீங்க சொன்னீங்க, இப்போ இந்த டைம் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் யா, இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இந்த எலெக்ஷன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 7ல இருந்து அழைப்போம், அஸ்ஸாம்ல இருந்து.
ஓகே ஓகே.
அஸ்ஸாம்ல நடந்த எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் யார் யாருன்னா பிஜேபி அண்ட் காங்கிரஸ் ஆஸ் யூஷுவல் தான், என்டிஏ வர்சஸ் யூபிஏ தான். ஸோ இந்த எலெக்ஷன், இந்த அஸ்ஸாம்ல நடந்த எலெக்ஷனுக்கு வந்து இப்போ நம்ம மீடியால பாத்திருப்போம். இப்போ தமிழ்நாடுல எலெக்ஷன் எலெக்ஷன் நடக்குதுன்னா எல்லா மீடியாவும் பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்புறம் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாரோட கண் வந்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி எப்படின்னா ஒரு ஆன்டிசிபேட்டடா யாரெல்லாம் வர பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு ஆன்டிசிபேட்டடா இந்த எலெக்ஷன் தாங்க வெஸ்ட் பெங்கால்ல. ஆனா அஸ்ஸாம் இருக்கலையோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்களோட கருத்து.
அது ஆக்சுவலா அது உண்மைதான். அஸ்ஸாம் யாரும் கண்டுக்கல. ஏன்னா இந்த 3 ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலு, தமிழ்நாடு, கேரளா, இது 3மே பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இருக்கும் போது யாரு வர போறாங்க யாரு வர போறாங்க அப்படின்ற ஒரு இதா இருந்துச்சு. இது ப்ரெடிக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்டா இருக்கிற கட்சி தான் பார்ட்டி தான் வரும் அப்படின்ற ப்ரெடிக்ஷனும் இருந்துச்சு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறமும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த எக்ஸிட் போல்ஸ்லயும் சரி.
ஆமா,
அஸ்ஸாம் வந்து நார்மலா முன்னாடியே பிஜேபி தான் ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. அவனுக்கு எப்ப இருந்தாலும் மக்கானுங்க மறுபடியும் அதை ஏதாவது ஒரு ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அவங்கதான் கண்டினியூஸா வருவாங்கன்னு தெரியும். அதனால அதை யாரும் கண்டுக்கல அவ்வளவுதான்.
ஆமா, அதுவும் போன எலெக்ஷனுக்கும் அப்புறம் இந்த எலெக்ஷனுக்கும் ரிசல்ட்ல வந்து இந்த பெரியசா டிஃபரன்ஸும் தெரியல அஸ்ஸாம்ல.
தெரியாது, அவங்க ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அப்படியே போலரைஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி அப்படியே டெவலப் ஆயிருவாங்க அவ்வளவுதான். அந்த இது அப்படியே போயிட்டு அந்த ஸ்டேபிளா போயிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் அந்த இது.
ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் இந்த அஸ்ஸாம்ல எவ்வளோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட் எவ்வளோ இருக்குன்னா 126 சீட்டஸ் இருக்கு. அதுவும் 126 சீட்ல வந்து பாத்தீங்கன்னா பாதி சீட்டு பிஜேபி, 60 சீட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. நான் வெறும் மெயின் ஸ்ட்ரீம்ல சொல்றேன்.
நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. ஆக்சுவலா இங்க அஸ்ஸாம்ல என்ன இது இது பிரச்சனை இதுன்னா 2010 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. அப்போ வந்து தருண் கோகாய் இந்த சிஎம், தருண் கோகாய் யாரோ சிஎம்மா இருந்தாரு. செம ஸ்ட்ராங். அப்புறம் 2011ல தான் பிஜேபி வந்துச்சு அங்க. 2016 வந்துச்சு. முன்னாடியே அம்மாச்சியோட சேர்ந்து நடந்துச்சு, அவங்க பிஜேபி வந்தாங்க. அங்க பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணம், ஒண்ணு வந்து தருண் கோகாய் செத்து போயிட்டாரு காங்கிரஸ்ல, பயங்கரமா நாள் பயங்கர ஸ்ட்ராங்கு அந்த மனுஷன் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மகன் வந்து சரி அப்பா சென்டிமெண்ட் வச்சு நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு அப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இன்னொரு காரணம் என்ன பிஜேபி பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல சர்மா அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரு, ஹிம்டா சர்மான்னு ஒரு சம்திங் ஒரு ஆள் சர்மான்னு ஒரு ஆள் இருந்தாரு. அடுத்து சிஎம் அசாம் நீ வரப்போற சிஎம், அந்த மனுஷன் காங்கிரஸ்ல இருந்தாரு. காங்கிரஸ்க்குள்ள ஒரு மகனுக்கும் தருண் கோகாய் மகனுக்கும் இவரு கொஞ்சம் சலசலப்பு இருந்ததுனால நே பயங்கர பிராண்டு, ஈஸ்ட் அசாம்லாம் நார்த் ஈஸ்ட் அசாம்லாம் பயங்கர பிராண்டு. இந்த மனுஷன் மூஞ்சிக்கு ஃபேஸ்க்கு தான் எல்லாம் ஏத்தி வச்சிருந்தாங்க ஓட்டு போடுவாங்க. கரெக்ட். ஏதோ சலசலப்பு வந்து பிஜேபி போய் ஜாயின் பண்ணிட்டாரு 2016ல. இந்த மனுஷன் ஜாயின் பண்ணனே இவருக்கு பின்னாடி இருந்த எல்லாருமே காங்கிரஸ் வந்து அங்க போயிட்டாங்க. அவ்வளவுதான், காங்கிரஸ் டோட்டலா காலி. அவங்க வந்துட்டாங்க அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அவ்வளவுதான்.
அது நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா அது உள்ள நடந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அதே மத்திய பிரதேஷ்ல நடந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. அது யார்
பக்கமா அதான் காங்கிரஸ் எல்லா பக்கமும் சண்டை போட்டுதான் இருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல வருங்க, காங்கிரஸ்ல 20 சீட்டு 21 சீட் 20 சீட் தான் அலாட் பண்ணாங்க, 23 சீட்டை என்னமோ அலாட் பண்ணாங்க டிஎம்கே. அதுக்கு சீட் ஆள் ஒதுக்குறதுக்கு கடைசி வரலாம் அடிச்சுக்கிட்டாங்க மூணு எல்லாம் எல்லா போயிடும். அப்புறம் கடைசியா எல்லாம் ஒரு நீ அப்புறம் தான் சீட்டு கொடுத்தாங்க. காங்கிரஸ் எப்பவுமே எல்லா பக்கமும் சண்டை கட்டிவாங்க, அதனாலயே அவங்க தோத்து போயிடுவானுங்க.
அது ஒரு மரண விலாஸ் பாட்காஸ்ட்ல நான் ஒண்ணு பாட்காஸ்ட் கேட்டிருந்தேன் நானு. அந்த பாட்காஸ்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி அது எலெக்ஷன்ல பார்த்து காங்கிரஸ் வந்து ஒரு கம்பேக் மாதிரி தந்திருக்கணும், என்ன ஜெயிச்சிருக்கணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் அந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தாங்க அதே பாயிண்ட், நீங்களும் அதேதான் சொல்றீங்க.
அதான் ரியாலிட்டி, அதான் உண்மை. இவனுங்க கடைசி வரை ஜெயிக்க மாட்டானுங்க, சண்டை போட்டுக்கிட்டேதான் இருப்பானுங்க. இனிமேல் இன்னொரு 20 வருஷத்துக்கு RSS தான் தைரியமா இருக்கலாம்.
இப்போ அஸ்ஸாம்ல, இப்போ நம்ம அஸ்ஸாம்ல பார்த்தோம் 60 சீட்ஸ் இப்போ பிஜேபி வந்து முன்னிலைதான் நல்லா ஜெயிச்சு நல்லா மெஜாரிட்டியோட ஜெயிச்சாங்க. இப்போ அங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அங்க மெயின் ப்ராப்ளம்ஸ் என்ன? இப்போ தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இங்க நிறைய மெயின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு காவேரி இஷ்யூ ஆகட்டும்,
என்னன்னு தெரியல. இவங்க வந்ததுக்கு அப்புறம் மட்டும் வச்சுதான் அஸ்ஸாம்ல இது பண்ணாங்க. அஸ்ஸாம் முஸ்லிம்ஸ் ஒரு 2% என்னமோ இருப்பாங்க, மத்தவங்க எல்லாமே வெளியூர் முஸ்லீம் வெளி ஸ்டேட் முஸ்லீமா தான் இருப்பாங்க. வெளி ஸ்டேட்னா வெளி இதாத்தான் இருப்பாங்க, அதாவது வேற கண்ட்ரியில. ஸோ அவங்க வந்து அதாவது நிலம் பெயர்ந்து வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த இந்த சீயை வச்சு இதை வச்சே நாங்கள் இது பண்றோம் இது பண்றோம் அப்படின்னு சொல்லியேதான் போலரைஸ் பண்ணியேதான் சீட்டு வாங்கிட்டு எல்லா பக்கமும் இது பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே வெஸ்ட் பெங்கால் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல சிஏனா வெஸ்ட் பெங்கால பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் வயலன்ஸ், அந்த பொலிட்டிக்கல் வயலன்ஸ் ஒன்ன வச்சே இவ இது 70 சீட்டு வந்துட்டானே இப்ப. ஒரு விஷயம் அதை போலரைஸ் பண்ணிட்டா அவன் சீட்டு விழுந்துரும், அப்படியே டப்புன்னு விழுந்துருவானு எல்லாம்.
ஓகே ப்ரோ, கரெக்டா சொன்னீங்க. நெக்ஸ்ட், அப்புறம் நெக்ஸ்ட் அஸ்ஸாம்க்கு கீழே அப்படியே போயிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்ல நடந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்க்கு கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்படி வெஸ்ட் பெங்கால் தான் வருவோம். வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட் பாத்தீங்கன்னா 292 இருக்கு. இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 213 நல்லா பெரிய டாமினன்ஸ் காங்கிரஸ் 213 சீட்ஸ் வாங்கினாங்க. ஆனா பிஜேபி பாத்தீங்கன்னா 77 சீட்ஸ் வாங்கிட்டாங்க. அதுவும் இந்த எலெக்ஷன்லதான் சீட்டே வாங்கியிருக்காங்க. அதுவும் நாம இந்த போன டைம் எலெக்ஷன்ஸும் இந்த டைம் எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து ஒரு இப்படின்னா ஒரு விக்டரி மாதிரி
பயங்கர பிஜேபி வெஸ்ட் பெங்கால்ல.
ஆமா, அதுவும் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்றேன்னா, நான் நினைக்கிறேன்னா இப்போ நான் இப்போ மீடியால இல்ல நாமளும் பேசுவோம், டே நீங்க தோத்துட்டீங்களா
அப்படின்னா
பிஜேபி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி எப்படி பார்த்தாலும் எனக்கு ஸ்டாங்ஸ் தான் சீட் வந்து இப்ப நான் 77 இருக்க மாட்டேன், இப்ப நெக்ஸ்ட் பார் வந்து பார் அந்த மாதிரி. இப்படி பாத்தீங்கன்னா அதுவும் போன எலெக்ஷன் பாத்தீங்கன்னா லெஃப்ட் பார்ட்டிஸ் தான் 77 மீன்ஸ் செகண்ட் பார்ட்டியா இருந்துச்சு. ஆனா இந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா அவங்களோட சீட்டு 0 வரைக்கும் போயிருக்கு.
ஆமா,
யாருமே இந்த எலெக்ஷன்ல லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து யாருமே ஜெயிக்கல பாத்தீங்கன்னா, அவங்களோட சீட்டு வந்து அப்படியே பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அந்த மாதிரி நான் சொல்லலாம் மீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த க்ரோத் பாத்தீங்கன்னா அவங்க ஏறி இருக்குன்னு சொல்லலாம். அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க தோத்துட்டாங்க, ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஸ்லைட் விக்டரி தான் பிஜேபி வெஸ்ட் பெங்கால். அந்த எலெக்ஷனுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
அதாவது ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன், ஆக்சுவலா மம்தா வெஸ்ட் பெங்காலை பொறுத்த அளவுக்கு இந்த போட்டி வந்து சர்வ் ஃபேசிசம் விசஸ் ஃபேசிசம் தான். என் மம்தா வந்து லெஃப்ட் கிடையாது, இங்க எல்லாம் மம்தா வந்து பிஜேபி தோக்கடிச்சுன்னு சொல்லி ஃபயர் விட்டுட்டு பேக்ரவுண்ட் போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. என்ன நம்ம வந்து மம்தா சப்போர்ட் பண்ணாங்க, ஃபயர் விட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையான நிலவரம் அங்க சர்வாதிகாரம் மிஸ் சர்வாதிகாரம் தான் போட்டி இந்த எலெக்ஷன்ல. ஆக்சுவலா வந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சு பொலிட்டிக்கல் வயலன்ஸ் நடந்துச்சு பாத்தீங்களா, ஊருப்பட்ட ஃபேக் நியூஸ் இது பண்ணிட்டு இருந்தானுங்களே பிஜேபி ஐடிசில. ஆக்சுவலா அவனுக்கு வந்து எல்லாம் போட்டது எல்லாமே ஃபேக் நியூஸ். அவன் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அந்த கலவரம் நடந்துச்சு, ஒரு பர்டிகுலர் ஏரியா. இப்போ கரூர்னா கரூர் மட்டும், ஒரு கரூர் டிஸ்ட்ரிக் கிடையாது, கரூரில் மட்டும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோம். இப்போ அந்த ஏரியாவை மட்டும்தான் பொலிட்டிக்கல் வயலன்ஸ் நடந்துச்சு. அதை வந்து அவனுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹிந்து ஜீனோசைடு வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு மம்தா தான் காரணம் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக அது தப்பு தான், மம்தா தான் அதுக்கு காரணம். அந்த பொலிட்டிக்கல் வயலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் எப்பவுமே நடக்கும். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னா, ரிலீஜியனுக்கு சண்டை வரும், கேஸ்ட் வச்சு சண்டை கட்டிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ் ரொம்பவே வித்தியாசப்படும். நீ பார்ட்டி வைஸாக சண்டை வரும், நீ எந்த கட்சி நான் எந்த கட்சி அப்படின்னு தான் சண்டை வரும். அண்ட் நாங்கள் வந்து ஒரு ஆட்சி பிடிக்கணும், புதுசாக ஒரு ஆட்சி வருதுன்னா அங்கே பொலிட்டிக்கல் வயலன்ஸ் நடக்கும். அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா பொலிட்டிக்கல் வயலன்ஸ் நடக்கும், எல்லாத்துக்குமே பொலிட்டிக்கல் வயலன்ஸ் நடக்கும். இதுதான் விஷயம்.
அதுவும்
பெங்கால வந்து பொலிட்டிக்கல் வயலன்ஸ் வந்து ஒரு நார்மலான விஷயம். அது வந்து பிஜேபி டிசல் இப்ப வந்து குளோரிஃபை அப்படியே மாத்தி இது மேனிபுலேட் பண்ணால உங்களுக்கு அது புதுசா தெரியுது,
அவ்வளவுதான். ஆமா, அதுவும் அங்க பாத்தீங்கன்னா அங்க கலவரம்னா ஒரு அல்வா சாப்பிடற மாதிரி அங்க மாதிரி நடக்கும் அங்க விஷயங்கள்லாம். ஆனா பட் இங்க சவுத்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெண்டு மூணு தான் நடக்கும் இங்க மோஸ்ட்லி, அது கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் இங்க நடக்கும் நம்ம ஸ்டேட்ல. பட் அங்க பாத்தீங்கன்னா அது எப்ப பார்த்தாலும் கலவர பூமி. இது எப்படின்னா வடிவேல் சொல்வார்ல, இது ரத்த ஆறு ஓடுற இடம் அந்த மாதிரி, ஹவுரா ரிவர்ல ஓடுற மாதிரி அங்க இருக்கும். அதுவும் எதுவும் இந்த டைம் இந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணீங்கன்னா, ரைட் பேஜஸ் நீங்க பாத்திருப்பீங்களா? ரைட் பேஜஸ் பாத்தீங்கன்னா இது என்னைக்குமே நடக்காத மாதிரி பாத்தீங்களா பிரான்ஸ் இந்த மாதிரி நடக்குது. திரிணாமுல் காங்கிரஸோட பாருங்க பிரான்ஸ் பாத்தீங்களா பிரான்ஸ் கொண்டுட்டாங்க ப்ரோ, என்ன பாருங்க ப்ரோ அநியாயத்தை கேளுங்க ப்ரோ, அது மாதிரி கதறானுங்க ரைட் பேஜஸ்.
அப்படிலாம் இல்லைங்க. ஆக்சுவலா இது இந்த பொலிட்டிக்கல் வயலன்ஸ் வெஸ்ட் பெங்கால் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1967 ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஆஃப்டர் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லயே. என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க வந்து அதாவது கூலி விவசாயிகள் இருப்பாங்க இல்ல, லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, காங்கிரஸ் ரூலிங் இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன அதாவது லேண்ட் உள்ள ஃபார்மர் வந்து லேண்ட்லெஸ் ஃபார்மர் போட்டு அடிச்சுட்டாங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு, அதாவது கூலி பிரச்சனையில ஒரு லேண்ட்லெஸ் ஃபார்மர் பிரச்சனை வந்துச்சு. அவர் பெரிய போராட்டமா வெடிச்சுது. அப்ப வந்து காங்கிரஸ் அதுக்கப்புறம் அந்த மசுமிதார்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு தான் அந்த ரெபிலிய அந்த வந்து அந்த போராட்டத்தை முன்னேறி நடத்தினாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல். அப்பதான் போலீஸ் எல்லாம் உள்ள புந்து அடிச்சு அப்பதான் நிறைய பேர் செத்தாங்க, 12 பேர் பக்கம் போலீஸ் அடிச்சு செத்தாங்க. அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் வயலன்ஸ். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்சியில வந்துச்சு, சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் வந்துச்சு, அப்புறம் சிபிஐ வந்துச்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியா வந்துச்சு. ஸோ இவங்க வந்து காங்கிரஸ் தள்ள ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ வந்து மாறணும், 2010 வரைக்கும் சிபிஐஎம் சிபிஐ மார்க்சிஸ்ட் ஆளுச்சு. ஸோ அவங்க வர்றதுக்கும் தான் பண்ணாங்க, அதுக்கு வர பொலிட்டிக்கல் வயலன்ஸ் தான் பண்ணாங்க, அதை தக்க வச்சுக்கிறவங்க பொலிட்டிக்கல் வயலன்ஸ் தான் பண்ணாங்க. சிபிஐஎம் அதான் பண்ணிச்சு, சரிங்களா? கேக்குது, ஹலோ.
ஆ சொல்லுங்க.
ஆச்சுங்களா? அப்ப ஓகே ப்ரோ. சிபிஐஎம் அதா பண்ணிச்சு, அப்புறம் அங்க வந்து மூணு கட்சியா பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு சிபிஐஎம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2010 அடுத்த எலெக்ஷன் 2010 எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான கலவரம் இருந்துச்சு, நிறைய பேர் செத்தாங்க. அப்புறம் தான் திரிணாமுல் காங்கிரஸ் ரைஸ் ஆச்சு, எல்லா ஓட்டு அப்படியே திரிணாமுல் பக்கம் திரும்பிச்சு. ஸோ அப்ப அதுக்கப்புறம் மூணு கேஸ்ட் அந்த மூணு கேஸ்ட் வைஸ் அங்கே பார்ட்டி காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ட்டுக்கு போயிருவாங்க. அண்ட் சிபிஐஎம் சிபிஐ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கேஸ்ட் பார்ட்டியாக மாறிச்சு. எஸ்சிஎஸ்டி எல்லாம் வந்து திரிணாமுல் காங்கிரஸாக இதெல்லாம் மாறிச்சு. ஸோ எல் மோஸ்ட் எஸ்சிஎஸ்டி அதிகம் அப்படின்றதுனால எல்லா ஓட்டும் திரிணாமுலுக்கு வந்துச்சு, மம்தா வந்தாங்க. அப்புறம் மூணு இந்த கண்டினியூஸ் தேர்ட் ஆச்சு, இப்போ மம்தா நடக்குது, அவ்வளோதான். ஸோ அங்கே பொலிட்டிக்கல் வயலன்ஸ் வந்து காமன், இவ்வளோ தான். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன்ட்டேன், 2014 இருந்தா பிஜேபி அங்கே என்டர் ஆகுது. அவங்க வந்து எப்படி போலரைஸ் பண்ணாங்க அப்படின்னா, 2014 இருந்து அந்த ரிலீஜியஸ் போலரைசேஷன் சொல்லுவாங்கல்ல,
ஆமா,
அது வந்து 2014 இருந்து லைட்டா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு பிஜேபி உள்ள வந்தேன். ஸோ அவங்க வந்து மம்தா கொடுக்குற ஸ்கீம்ஸ்ல முஸ்லீம்ஸ் தான் போகுது, இந்துக்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு லைட்டா போலரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த வெஸ்ட் பெங்கால் இந்த எலெக்ஷன்ல கேம்பெயின்ல எப்படி சொல்லி ஓட்டு கேட்டாங்கன்னா, பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிதான் ஓட்டு கேட்டாங்க. எல்லா பக்கமும் பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அதிகமா இருக்க முடிச்சுதான் ஓட்டு கேட்டாங்க.
அது அவங்க நீ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி அவங்க மத்த வெஸ்ட் பெங்கால்லயும் வெறும் கலவரம் நடக்குதுன்னு இல்ல, அப்படி கலவரம் நடக்குது. நீங்க அது எப்படின்னா, இப்போ ரூலிங் பார்ட்டி பிஜேபி ரூலிங் பார்ட்டி ஸ்டேட்ல பார்த்து ரூலிங் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா கலவரம் நடக்கும், ஆனா வந்து அவங்க வந்து இந்த மீடியாலையும் காமிக்க மாட்டாங்க, காமிக்கவே மாட்டாங்க. இப்போ பீகார்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எலெக்ஷன்ல பீகார் நடந்துச்சுன்னா அங்கேயும் நிறைய கலவரங்கள் நடந்துச்சு,
உண்மைதானே?
அங்கேயும் நடந்துச்சு, ஆனா வந்து எந்த மீடியாவும் அவங்க வந்து எதுவுமே ஷோ ஆஃப் பண்ணிக்கல, எதுவும் சொல்லல. பட் வெஸ்ட் பெங்கால் அது பெரிய அது அவர் பெரிய அது லைக் ஒரு பேட்டில் தான், அங்க வந்து பெரிய எலெக்ஷன் தான் இருந்துச்சு அங்க பெரிய வந்து. அங்க அடுத்தது யார் போராடாரா ஒரு ஆன்டிசிபேட் இருந்துச்சான். பட் வந்து மீடியாஸ் வந்து நல்லா ரோல் பிளே பண்ணிருக்கு நான்
சொல்றேன். ஏங்க மீடியா பயங்கர பே பண்ணுச்சுங்க. ரிப்பப்ளிக் அர்ணாப் வந்து பெங்கால்ல நியூஸ் எலெக்ஷனுக்காகவே சேனல் ஓபன் பண்ணான் எலெக்ஷனுக்கு. அப்ப பாத்துங்க மீடியா எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணிருக்குன்னு.
ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, கலவரங்கள் இப்போ இந்த ரைட் பேஜஸ் இருக்குல்ல, இந்த தத்துவா இருக்கட்டும் அப்புறம் என்ன இந்த ஹிந்துவிசம் பேஜஸ் இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும், காட்டுறது பாத்தீங்கன்னா கலவரம் மட்டும் வெறும் பெங்கால தான் நடக்குது, மற்ற ஸ்டேட்ஸ்ல பீஸான ஸ்டேட்டு அங்க எப்ப பார்த்தாலும் கலவரம் தான், அந்த மாதிரி புற்றையல்
பண்றான். புரியுது புரியுது, பாத்துக்கு தான் இருக்கிறல்ல.
அதுவும் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் கூட நினைச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் வந்து இப்போ நியூஸ் பாக்குறாங்கன்னா அவ்வளவா நடக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பெங்கால் பத்தி பாலிடிக்ஸ் தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க.
ஆமா,
அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும்னா என்ன நினைப்பாங்கன்னா அவ்வளவு மோசமான பார்ட்டியா டிஎம்சின்னு நினைப்பாங்க.
மோசமான பார்ட்டியா சொல்லுங்க. அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஆமா, உண்மைதான் நீங்க சொல்றது.
அது பாத்தீங்கன்னா ஓரளவான ஒரு மைண்ட் கேம் தானே இது.
ஆமா, அதான் உண்மை, மைண்ட் கேம் தான். இப்ப புதுசா வந்து இப்ப பிஜேபி மோஸ்ட்லி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இது என்னன்னா ஆர்எஸ்எஸ் ஓட கொள்கை இந்துத்துவம் எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்த்தணும், இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ பெரிய இருக்கும் இப்போ உங்களுக்கு எங்களுக்கு தெரியுது, மெச்சூரிட்டியா இருக்கும், என்ன பண்றாங்க எது பண்றாங்க தெரியுது. ஒரு சின்ன பையன் போய் அவன சின்ன பையன் கேட்டீங்கன்னா ஐயா மோடிஜி தான் அப்படிமா, அதுக்கப்புறம் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் எப்படி மாறுறாங்கிறது அவனை பொறுத்துதான். ஸோ இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேக்குதுங்களா? ஹலோ,
கேக்குது.
இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சின்னப்ப ஏதாவது ஸ்கூலுக்குள்ளேயே ஸ்கூல்ஸ்லயே அந்த ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு டேஞ்சர் ஆக போகுதுன்னு ஃபியூச்சர்ல தெரியும் எங்களுக்கு. அப்படித்தான் அப்படித்தான் அவங்க வந்து நான் பிடிக்கணும் இந்துக்களை, இந்துஸ்தான் இந்துவா இதை மாத்தணும், அதுக்கு எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணாலும் எவ்வளவு டிகேட் வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணுவானுங்க, அவ்வளவுதான் அவனுங்க.
ஆமா, கரெக்டா, அதான் ரியல் ஃபேஸோட அதான் உண்மையான முகம் தான். இப்போ நெக்ஸ்ட் இப்போ வெஸ்ட் பெங்கால் பார்த்துட்டோம். அதான் இப்போ ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு ஒண்ணு இருக்கு என்னன்னா, டிஎம்சி ஐடியாலஜி என்ன? இப்போ நான் என்னன்னா இப்போ அவங்களும் எதுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்க, இப்போ ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அவங்களும் ஆப்போசிட்டா பேசுறாங்க, ஃபைனான்சியல்ல அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் கூட நீங்க தப்பு பண்றீங்க, இப்போ ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கம்மி பண்ணுங்க, இப்போ என்ன ஒரு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது தப்பு பண்றாங்கன்னா அவங்களும் நீங்க தப்பு ப்ரோ வந்து சொல்ற மாதிரி அவங்களும் பேசுறாங்க. பட் நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு பாத்துக்கிட்டோம்னா டிஎம்கேயோட ஐடியாலஜி பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் தான்.
ஆமா,
எல்லாரும் ஆல் ஆர் ஈக்குவல், எப்படின்னா இப்போ பார் பண்ணி எடுத்துக்கிறது தான் ஒரு அவங்களோட மோட்டிவ். அப்புறம் எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும் அவங்களோட ஐடியாலஜியா இருக்கும். பட் டிஎம்சியோட ஐடியாலஜி என்ன அதுக்கு புரியவே இல்லை.
அது டிஎம்சி ஐடியாலஜி அப்படிங்கறதுதான் கிடையாது, நார்மலா ஒரு பார்ட்டி எப்பயும் போல போயிட்டு இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸோட ஐடியாலஜி என்னங்க? அதே மாதிரிதான், அதுவும் காங்கிரஸுக்கு ஐடியாலஜி எல்லாம் கிடையாது, நார்மலா போறது ஏதோ ஒண்ணு ஸ்கீம் போட்டு அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்காது, அதே மாதிரிதான் அதுவும். ஆனா என்ன, ரெண்டுமே பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அதிக, ஈஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ் வித்தியாசம், மத்தபடி மத்த வேற எதுவும் இல்ல.
ஓகே, இப்போ நம்ம அஸ்ஸாமும் பார்த்துட்டோம், வெஸ்ட் பெங்காலோட ரிசல்ட்ஸ் அண்ட் அங்க இருக்கிற பாலிடிக்ஸை பார்த்துட்டோம். அப்படியே நம்ம வந்து அப்படியே சவுத்துக்கு வருவோம், பாத்தீங்கன்னா கேரளால இருந்து கேரளாவுக்கு போவோம். அப்படியே கேரளால பாத்தீங்கன்னா அங்க இருக்க லெஜிஸ்லேட்டிவ் சீட்ஸ் பாத்தீங்கன்னா 140 சீட் இருக்கு. அதுல சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் பார்ட்டி பாத்தீங்கன்னா 62 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதுனா வெறும் வெறும் மெயின் ஸ்ட்ரீமோட பார்ட்டிஸோட சீட்ஸ் மட்டும் தான் நான் கணக்கு எடுத்திருக்கேன்
நானு.
மார்க்சிஸ்ட் பார்ட்டி பாத்தீங்கன்னா 62 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் சிபிஐ சிபிஐ பார்ட்டி பாத்தீங்கன்னா 17 சீட் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 21 தான் சீட் ஜெயிச்சிருக்காங்க. சோ இதுவும் இதே போலதான், அது எப்படி அஸ்ஸாமுக்கு நாம சொன்னோம், அங்க வந்து அதே போன ரூலிங் பார்ட்டிக்கு ரூலிங் பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க, மார்க்சிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருக்காங்க. கேரளாவோட பாலிடிக்ஸும் அப்புறம் அவங்களோட ப்ராப்ளம்ஸ், இப்போ அஸ்ஸாமுக்கு பேசுனதுல அங்க அங்க என்ன மேஜர் ப்ராப்ளம், அங்க என்ன இருக்கு, அப்புறம் இங்க கேரளால என்ன இருக்கு, அதை பத்தி நீங்க சொல்லுங்க.
கேரளாவில் சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலா கேரளாவில் ஆக்சுவலா பிஜேபி வளராததுக்கு, அங்கே சுத்தமாக வளராததுக்கு காரணமே அங்கே என்ன ப்ராப்ளமாக கண்டுபிடிச்சி என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் இருக்காங்க. புதுசாக ஒன்று, அது என்ன சபரிமலை, இது வச்சு சரண சாமியே சரணம் வைப்பாங்க எல்லாம் இப்பத்திக்கு ஆரம்பிச்சுக்காங்க. அதை தவிர்த்து வேற எதுவுமே அங்கே இல்லை. அந்த ஏன்னா லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்குது, அங்கே தெரிஞ்சு போயிருது எல்லாமே. அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அங்கே போட்டி வந்து காங்கிரஸ் அண்ட் எல்டிஎஃப் மட்டுமே தான் இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் போட்டி போய்கிட்டே இருக்கும். அண்ட் பிஜேபி உள்ள நுழையினா அப்படின்னா ஒன்று டைரக்டாக நுழைஞ்சு ஏதாச்சும் ரிலீஜியஸ் போலரைசேஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு கட்சி கூட வச்சுட்டு கட்சி கூட ஒரு அலையன்ஸ் வச்சுவாங்க, அந்த கட்சி அப்படியே அலையன்ஸ் வச்சுட்டு தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சி அப்படியே ஃபுல்லாக வலிச்சு தின்னு ஓட்டு, அந்த கட்சியை அழிச்சிட்டு இவங்க வந்து பெரிய ஆளாக வருவாங்க. இதுதான் பிஜேபியோட இது. ஸோ கேரளாவை பொறுத்தளவுக்கு பிஜேபி வந்து இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அங்கே டெவலப் ஆகாது, இதுதான் ரியாலிட்டி.
அதோட அங்க வந்து அத என்ன இப்போ நாம பாக்குறோம், கேரளால பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு புல்லு கூட வளரல அங்க பிஜேபி.
ஏன்னா போன தடவை அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருந்தாங்க, ஒரே ஒரு சீட் ஜெயிச்சிருந்தாங்க, இந்த தடவை அதையும் க்ளோஸ் பண்ணி தாட்டி விட்டாங்க, அவ்வளவுதான் பிஜேபி. இனிமேல் அடுத்து எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா சவுத் இந்தியாவை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நார்த்தில் வந்து இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு, நல்லா கண்டினியூஸாக நமக்கே ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இனி அமித்ஷா பண்ணிட்டு இருக்கானா, இனி சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லித்தான் சவுத்தை ரொம்ப அதிகமாக இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வெஸ்ட் பெங்கால் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணாங்க, அடுத்து வர இதில் அதாவது அடுத்து வர 2024 எலெக்ஷனில் வெஸ்ட் பெங்காலில் இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ இனி சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனா தான் இவங்க வந்து இனி இருக்கிற சீட்டை பிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கலாம்.
ஆமா, நெக்ஸ்ட் இந்த கேரளால இப்போ நீங்க சொன்னீங்க இங்க வந்து ஒரு 10 இயர்ஸ் தான், இன்னும் ஒரு டிகேடுக்கு வந்து இங்க வரவே முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. அண்ட் அங்க வந்து இப்போ நாம பாக்குறோம், இப்போ வந்து பிஜேபி வந்து எந்த ஸ்டேட் போனாலும் ஒரு ஒரு 2-3 சீட்டோ ஒரு 10 சீட்டோ ஒரு 20 சீட்டோ ஒரு 20 சீட்டு ஜெயிச்சு தான் வருவாங்க, இப்போ ஒரு ஸ்டார்டிங்கா ஏதாவது வந்தாலும் கூட. பட் கேரளா அவங்களால க்ரூம் பண்ண முடியல, ஏன் அது என்ன இங்க என்ன ரீசன் இருக்கு?
அதுதான் சொல்றாங்க, அவங்க வந்து அதுக்கு வந்து லிட்ரேசி ரேட் அதிகம். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, லிட்ரேசி ரேட் எங்கெல்லாம் கம்மியா இருக்குதோ அங்கெல்லாம் பிஜேபி இருப்பாங்க, லிட்ரேசி ரேட் எங்க அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் இருக்கு வரவே உள்ளேயே நுழையவே முடியாது. ஆனா பெங்களூர் வந்தீங்க, அப்போ பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஆட்சியை கவுத்துட்டு வந்தாங்க, ஆட்சியை கவுத்துட்டு வந்தாங்க, அது அடுத்த ஓட்டு போடுவாங்களான்னா போடவே மாட்டாங்க. ஏன்னா நோட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க.
ஆமா, அது கர்நாடகா பாத்தீங்கன்னா ஒரு அங்க ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லதான் அங்க இருப்பாங்க, யாருக்குடா போடுறது, அங்க ஜேடியு இருப்பாங்க, காங்கிரஸ் இருப்பாங்க, பிஜேபி இருப்பாங்க. ஆக்சுவலி நான் வந்து இருந்தது ஃபர்ஸ்ட் நான் வந்து கர்நாடகால தான், மைசூர்ல தான்
இருந்தேன்.
மைசூர்ல பாத்தீங்கன்னா அது ரிலேட்டிவ் வீடு தான். நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் பார்த்தேன் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அதே தான் ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் அங்க நடக்கும். மீன்ஸ் நான் நான் அங்க டைம் நான் இருந்தது ஊர்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல தான் கரெக்டா நான் இருந்தேன். நானு அதுவும் எங்க வீடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா சங்கி தாங்க. நான் சொல்லணும்னா உண்மையா சொல்லணும்னா எங்க வீடு ஃபுல்லா சங்கி வீடு தாங்க. ஓகேங்களா? அது அவங்க வந்து ஃபுல்லா பிஜேபி சப்போர்டர்ஸ் தான். அதுவும் தாத்தா இருக்காரு.
ஓகே.
அவங்க தாத்தா என்னோட தாத்தா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தாங்க.
ஓஹோ.
அது ஆர்எஸ்எஸ் பாத்தீங்கன்னா இப்ப நான் சின்ன வயசுல இருந்து அப்பப்போ என்னோட தாத்தா வீட்டுக்கு போவேன். நானு தாத்தா வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஹிஸ்டரி எல்லாம் அவங்க சூப்பரா சொல்லுவாங்க. எப்பவுமே நானு தாத்தா அப்புறம் என்னோட மாமா சங்கி, சங்கி மாமாவும் அப்புறம் நானும் அப்போ நான் ஒரு குட்டி சங்கி.
ஓகே.
இப்போ நான் வந்து மாறிட்டேன் நானு. அது அப்போ நான் வந்து அப்போ அவங்க வந்து ஒரு ஹிஸ்டரி எல்லாம் பேசுவோம், நாங்க வேர்ல்டு வார் பத்தி பேசுவோம், அந்த மாதிரி பேசுவோம். நான் என்ன சொல்றேன்னா அங்க அங்க இருக்கிற நான் சூழல் சொல்றேன், நானு என்வாயர்மெண்ட் சொல்றேன். எப்பவுமே வந்து அவங்க வந்து எப்பவுமே அந்த மாதிரி பிஜேபி சப்போர்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே வீட்டுல ஒரு சிவாஜி போட்டோ இருக்கும். அது எப்பவுமே அது நீங்க மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் சிவாஜி ராவோட போட்டோ இருக்கும்ல.
ஆமா ஆமா, எல்லா பக்கமும் அப்படிதான் சிவாஜி ராவ் இது பண்ணுவாங்க அதிகமா.
அந்த மாதிரி என் வீட்லயும் தாத்தா வீட்லயும் இருந்துச்சு. அதுவும் எப்பவுமே இப்போ ராணா பிரதாப் சிங்கோட ஸ்டோரி ஆகட்டும், அப்புறம் வேற ஏதாவது நல்ல நடந்த இந்த இந்த என்னது பார்ட்டிஷனோட நடந்த அந்த விஷயமா இருக்கும், அந்த மாதிரி பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவும் அதுவும் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் பாத்தீங்கன்னா இது பேசுவாங்க ராமாயண மகாபாரத தான் பேசுவாங்க. நான் வந்து ஏத்தைஸ்டா நான் மாறிட்டேன் நானு. என்ன எனக்கு ஆலசாமி இப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க போடா தாத்தா வீட்டு கூட, நான் வந்து நான் போவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் நானு. அது அது அந்த மாதிரி தான் அந்த அந்த மாதிரி இந்த நான் வீட்டுல இருக்கேன். அப்படி என் வீட்லயும் என்னோட அம்மா அப்பாவும் அவங்கள அதே தான் பாத்தீங்கன்னா. மீன்ஸ் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் என்கிட்ட இருக்கு.
ஓகே ஓகே.
இப்படி எல்லாம் பண்றாங்க. அப்புறம் நான் எனக்கும் எனக்கும் அம்மாவுக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு சண்டை மாதிரி நடக்கும்.
சரி சரி சரி.
டிக்கெட் மாதிரி சண்டை நடக்கும் அந்த மாதிரி. அதான் நான்
சொல்றேன்.
இப்போ வந்து இப்போ மூணு ஸ்டேட் பார்த்தாச்சு, அசாம் கேரளா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட குட்டி குட்டி யூனியன் டெரிட்டரியான புதுச்சேரி போவோம். புதுச்சேரி புதுச்சேரியில லெஜிஸ்லேட்டிவ் சீட்ஸ் பாத்தீங்கன்னா 30 சீட் இருக்கு. சீட்ல பாத்தீங்கன்னா அதுல என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 10 சீட் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு இப்போ ஒரு ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன் அக்கீரன்லயே ஏதோ ஒரு சேனல்ல வந்து பார்த்தேன் நானு. ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா இது வந்து பிஜேபிக்கு வந்து பாண்டிச்சேரி வந்து இது ஒரு விதமான கேட்வே ஆஃப் தமிழ்நாடு தான் சொன்னாங்க.
ஆமா.
என்டிஏ தானே, என்டிஏ கட்சி தானே?
ஆமா.
என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி சேர்த்தா நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தான். என்ன சொன்னாங்கன்னா இது விதமான ஒரு கேட்வே ஆஃப் தமிழ்நாடு தான் இது, கேட் மாதிரி தான் பாண்டிச்சேரியும் சொன்னாங்க.
பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி அந்த எம்எல்ஏஸ் வாங்கும் போதே தெரிஞ்சு போச்சு அடுத்து வர்றது இவங்க தானே. நாராயணசாமி, நாராயணசாமி தானே இருந்தாலே இருந்தாலும் பேரு.
ஆமா நாராயணசாமி.
நேர காங்கிரஸ் ரங்கசாமியோ ரங்கசாமின்னு நினைக்கிறேன் நானு. ஆமா ரங்கசாமி தான். அப்பவே தெரிஞ்சு போச்சுங்க என்ஆர்எஸ் என்ஆர் காங்கிரஸ் தான் வரும், என்டிஏ தான் ஜெயிக்க போகுதுன்னு. ஸோ அது முன்னாடியே ப்ரிடிக் பண்ணதுதான் பாண்டிச்சேரி வந்து. அண்ட் பாண்டிச்சேரியில் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா எலெக்ஷன் முடிஞ்சது என்ஆர் காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிஜேபி வந்து கொஞ்சம் அதிகமாக டாமினன்ஸ் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணிச்சு. தன்னோட இண்டிபெண்டன்ட் அலைய இண்டிபெண்டன்ட் பார்ட்டி இருக்கா இண்டிபெண்டாக ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள பிஜேபி சப்போர்ட் பண்ண வச்சுட்டு தன்னோட இதில் ஒரு சிஎம் உட்கார வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுச்சு. ஆனால் அந்த இண்டிபெண்டன்ட் பார்ட்டி யார் நிற்க வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கசாமி தான் நிற்க வச்சாரு. கடைசியில் பிஜேபிக்கு ஒரு பேக் ஃபயர் ஆச்சுது. அதுக்கப்புறம் பல பிரச்சனைக்கு அப்புறம் ரங்கசாமியும் சிஎம் ஆக்குனாங்க.
அதுவும் இந்த பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்டிஏ பார்ட்டிஸ் வந்து அங்க அங்க காங்கிரஸோட ஆட்சி வந்து கவிழ்த்துட்டாங்கல்ல.
ஆமா,
அதுக்கப்புறம் அங்க வந்து ரெசிடென்ஷியல் கவர்னன்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல.
இல்ல, பிரசிடென்ஷியல் கவர்னர் கண்ட்ரோல போட்டாங்க. சவுந்தரராஜா நம்ம தமிழ் சேர்க்கா தான் எலெக்ஷன் வரைக்கும் இது பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்பயும் போல எலெக்ஷன் வந்துச்சு, அப்புறம் இதாயிருச்சு, அவ்வளவுதான்.
ஆமா, அது அதுவும் பாத்தீங்கன்னா அது அதே ஸ்ட்ராட்டஜி தான், பிஜேபி பண்ற அதே ஸ்ட்ராட்டஜி தான். எம்எல்ஏ வந்து வா, ஏன் கூட வா, நான் உனக்கு ரெண்டு பேக் தரேன், அந்த மாதிரி தான் இந்த அதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணாங்க. டூ லேட் மட்டும் தான் இருந்து உங்களுக்கு பிஜேபி. டூ லேட்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, எலெக்ஷன் டைம்ல வந்து யூஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி.
ஆமா,
இப்ப நான் என்ன சொல்லுனா, இப்ப கர்நாடகால நினைச்சல, இப்போ கர்நாடகால வந்து பார்த்தா காங்கிரஸும் ஜனதா தள் ஜேடியும் இருந்தாங்க, அலையன்ஸ் இருந்தாங்க. அப்புறம் ஒரு நான் ஒரு வருஷம் அவங்க வந்து இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிஜேபி மறுபடியும் வந்துட்டாங்க. பட் வந்து ஆனா பட் பாண்டிச்சேரியில நின்னுச்சுன்னா எலெக்ஷன் டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க.
ஆமா, எலெக்ஷன் டைம்ல, கரெக்டா எலெக்ஷன் டைம்ல ஏன் இவ்வளவு லேட் பண்ணாங்க தெரியல, முன்னாடியே வாங்கி இருக்க வேண்டியது. இன்னொரு எக்ஸ்ட்ரா இயர்னாச்சு போயிருக்கும், சரி பரவாயில்ல, ஏதோ பெட்டர், எப்படியும் போல வந்த வாங்கி நினைக்கிறத சாதிச்சிருவாங்க, சோ அப்படியே போகட்டும்.
அதுவும் இந்த பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சிட்டி, ஒரு சிட்டி மாதிரி தான் பாத்தீங்கன்னா. அவங்களோட மெயின் ப்ராப்ளம்ஸ் அங்க என்ன மெயின் ப்ராப்ளம் இருக்கு?
இல்ல, அங்க பெயின் ப்ராப்ளம் சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியலங்க. அந்த அளவுக்கு எனக்கு பாண்டிச்சேரியை பத்தி தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு இப்பதைக்கு நடந்தது மட்டும் தான் எனக்கு தெரியுங்க.
அதுவும் நான் வந்து பாண்டிச்சேரி வந்து இப்போ இந்த பிஜேபி எப்படி என்ட்ரி கொடுப்பாங்க பாண்டிச்சேரியில, நான் எப்படி நினைக்கிறேன்னா, அங்க வந்து நான் பார்த்த விஷயம், அங்க பாண்டிச்சேரி நான் என்ன பார்த்திருக்கேன்னா, மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்கானுங்க. நான் பாத்துக்கேன், அங்க வந்து ஹிந்திக்காரங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லயும் பாண்டிச்சேரியிலயும் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, அங்க நிறைய பேர் ஹிந்திக்காரங்க இருக்காங்க. இப்போ நான் அங்க ஒரு ஹிந்தி படம் ஏதாவது ஒரு ரிலீஸ்
ஆகுதுன்னா,
அங்க இப்ப நாம எப்படி நம்ம ஸ்டேட்ல வந்து ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகுதா ஒரு கூட்டம் வருமோ, அதே கூட்டம் வந்து அங்கேயும் அந்த ஹிந்தி படத்துக்கும் வந்து கூட்டம் வரும். அங்க வந்து எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்ப்பாங்க. இப்போ இங்க வந்து இங்கேயோ தமிழ் படத்துல அங்க ஹவுஸ்ஃபுல் ஆகுதுன்னா, அங்க வந்து ஹிந்தி படத்துக்கு அதே மாதிரி வேல்யூவும் அங்க ஹவுஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா அங்கேயும் நிறைய பேர் வந்து ஹிந்திக்காரங்க வந்து நிறைய பேர் அங்க இருக்காங்க, செட்டில் ஆயிருக்காங்க நிறைய பேர் அங்க. ஏன்னா அது ஒரு யூனியன் டெரிட்டரி தானே, யூனியன் டெரிட்டரி வந்து நிறைய பேர் அங்க மார்வாடிஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ அங்க வந்து அங்க வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. எனக்கு வந்து ஒரு
நீங்க சொன்னது கரெக்ட் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க வந்து ஃபேஸ் வேல்யூ ரொம்ப அதிகம். ஒவ்வொரு இப்ப பிஜேபியில ஜாயின் பண்ண எம்எல்ஏ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தொகுதியில ஃபேஸ் வேல்யூ அதிகம். அந்த யாரு வராங்க அப்படின்றத விட யாருக்கு போட்டு போடுறோம் அப்படி பிராண்ட் அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, அதுக்குதான் குத்துனாங்க. மத்தபடி வேற எதுவும், நம்ம வந்து தமிழ்நாடு வந்து சிஎம் ஆக்க நம்ம வந்து ஸ்டாலின் பேஸ்க்காக ஊத்தி இருப்பாங்க சில பேர், சில பேர் எடப்பாடியார் பேஸ்க்காக ஊத்தி இருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இப்படி தான், ஆனா அங்க வந்து வேற ஒவ்வொரு எம்எல்ஏ பேஸ்க்கும் குத்தி இருப்பாங்க. அப்படித்தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னான், காண்டேச்சியில் இருக்கிறவன்.
இண்டிபெண்டன்ட்டும் ஆர் ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸும் ஆர் எல்லாருமே ஆர் ஜெயிச்சிருக்காங்க, ஆர் ஆர் ஜெயிச்சிருக்காங்க. அது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தா பாக்குறாங்க பார்ட்டியோட ஐடியாலஜியோ இல்ல எதுவும் பாக்க. அதுவும் அங்க அவங்களோட அங்க பாண்டிச்சேரியோட எம்பி சீட் வேற ஒண்ணு தானே?
ஆமா,
அதுவும் அந்த எம்பி சீட் யாரு பாத்தீங்கன்னா இவரு வைக்கி நிகம். அதுவும் வைத்தியலிங்கம் எந்த கட்சின்னு பிஜேபி தான். வந்து பாண்டிச்சேரியில வந்து மிகப்பெரிய ஆளு. ஆக்சுவலி நான் வந்து நான் சொன்ன அவங்க நான் மீட் பண்ணிருக்கேன் நான் சின்ன வயசுல.
ஓகே
என்னன்னா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து இங்கன்னா காமராஜ் நகர்ல அது ஒரு ஏரியா இருக்கு.
ஓகே
ஏரியால வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்காக தான் அப்ப அவங்க வந்து கெஸ்டா வந்தாங்க. நான் வந்து சைடுல நின்னேன்.
ஓகே ஓகே ஓகே
என் பக்கத்துல நின்று என் பக்கத்துல வந்து நீங்க பேசினாங்க பேசினாங்கல்ல நின்று அவங்க வந்து
ஓகே ஓகே ப்ரோ.
அப்போ நான் பாத்தீங்கன்னா அவங்க அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஃபேம் அதிகம் அங்க வந்து வைத்தியலிங்கத்துக்கு.
ஓஹோ
இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ எம்பியா இருக்காங்க. இப்போ எம்பியா வந்து வைத்தியலிங்கம் வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் ஜெனரல் அசம்பிளி இப்போ நெக்ஸ்ட் வந்தாங்கன்னா இப்போ எம்பி சீட் வந்து அவருக்கு தராம வேற யாருக்கு தந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் ஜெனரல் அசம்பிளிக்கு வரும்போது அவங்களும் சிஎம் கேண்டிடேட்டா நிக்க வைப்பாங்களோ எனக்கு ஒரு இது.
அப்படியெல்லாம் நிறுத்த வாய்ப்பு இல்லைங்க. யாரு நிக்கிறாங்களோ அவங்க தான் கண்டினியூஸா நிப்பாங்க. மாத்தில யாரும் நிக்க மாட்டாங்க அவ்வளவுதாங்க.
ஓகே நான் எப்படி சொன்னா அவங்க ஏன்னா அவங்க ஃபேமா இருக்காங்க மோஸ்ட்லி.
ஆமா
அவங்க வந்து நிறைய தடவையும் எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருக்காங்க எனக்கு தெரியல. அவங்க வந்து அவங்க பாத்தீங்கன்னா நான் அவங்க எப்பவுமே இப்போ நாம எப்படின்னா எப்படி சொல்றது இப்போ டிஎம்கே கட்சி ஸ்டாலின் ஒரு நெக்ஸ்ட் ஒரு சக்சரா இருந்தாருல போன 5 இயர்ஸ்க்கு முன்னாடி.
யாரு புரியலங்க
இப்போ டிஎம்கேல வந்து கலைஞருக்கு அப்புறம் யார் வருவா நெக்ஸ்ட் சக்சஸரா யார் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பிஜேபியோட சக்சஸர் நெக்ஸ்ட் சக்சஸர் வந்து வைத்தியலிங்கம் தான் இருக்கும் என்னோட பாயிண்ட்ல நான் சொல்றேன்.
நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா எம்பி அந்த அளவுக்கு எம்பி சீட்டை மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா நீ அடுத்து வர்றதுல எப்படி யார் நிப்பாட்டுவாங்க அப்படிங்கறது இன்னும் பிஜேபி அங்க பெரிய ஃபேஸ் அப்படிங்கறதோ யார் நிப்பாட்டுவாங்க அப்படிங்கறது இன்னும் இனிமேல் தான் தெரியும் போக போக என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு. கண்டிப்பா இந்த ஆட்சி சும்மா இருக்கும் இருப்பானு நீங்க நினைக்கிறீங்க நடுவில் ஏதாச்சும் குளறி பண்ணி ஏதாச்சும் சொல்லி கண்டிப்பா மாத்தி விட்டுருவாங்க என்ன பாருங்க.
பாக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பாண்டிச்சேரியோட ரிசல்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஊருக்கு தமிழ்நாடுக்கு வருவோம். தமிழ்நாடு பாத்தீங்கன்னா மொத்தம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸோட சீட்டு பாத்தீங்கன்னா 234 இருக்கு. இந்த 234 பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து 133 சோலோவா 133 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க.
ஆமா
அப்புறம் ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 66 சீட்டு. அப்புறம் காங்கிரஸ் வந்து 18 சீட்டு ஜெயிச்சாங்களா.
காங்கிரஸ் 19 ஜெயிச்சாங்க.
18 சீட் ஜெயிச்சாங்க. அப்புறம் பிஜேபி பாத்தீங்கன்னா 4 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சிருச்சு இந்த இந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் டிஎம்கே தான் வர போறாங்க.
ஆமா
இப்போ டிஎம்கே பார்ட்டி பாத்தீங்கன்னா இப்ப டம்மி பீஸ் ஆயிடுச்சு.
ஏன்னா பாருங்க டம்மி பீஸா இல்ல கேவலமா போக போகுது அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் கடைசியா ஒரு மனதான் இன்னைக்கு எடப்பாடி எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க நீ ஓபிஎஸ் எல்லாம் பாருங்க இங்க தாவ போறாரு பிஜேபிக்கு. சொல்லுங்க ப்ரோ.
இப்போ நீங்க சொல்லுங்க ஏடிஎம்கே
சொன்னீங்களா. ஏடிஎம்கே வந்து பாருங்க இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஓபிஎஸ் பேசும் மேபி ஓபிஎஸ் பிஜேபி பக்கம் தாவினாலும் தாவலாம் இனி வர காலத்துல. ஏன்னா போன தடவை எதிர்கட்சி போன தடவை சிஎம்ஆர் ஏன்னா ரெண்டு தடவை சிஎம்ஆர் இருக்கிறாரு பழனிசாமி இருக்கு விட்டா அப்படின்ற ஒரு இது இருக்குது. எதிர்கட்சி தலைவரை கேட்டும் கொடுக்கவே இல்லை. நீ எனக்கு இந்த இதுல என்ன மரியாதை அப்படின்னு நினைச்சு நான் போனாலும் வெளியே போனாலும் போக வாய்ப்புகள் இருக்குது மேபி. அப்படியே போக போக நீ பிஜேபி வந்து பெரிய ஆப்போசிஷனா மாறப்போகுது.
அதுவும் பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து பிஜேபியும் வந்து ஒரு மாதிரி ஒரு எஃபர்ட் ஒரு ஸ்லைட் எஃபர்ட் கொடுத்த மாதிரிதான் நான் சொல்றேன். ஏன்னா நான் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர்லதான் இருக்கேன் நானு. அதுவும் கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா சவுத் கான்ஸ்டிடியன்சில தான் இருக்கேன்
நானு.
அதுவும் என் வீடு வந்து சங்கி வீடு வேறையா. அதுவும் நான் எங்க வீட்டுல வந்து கேம்பெயினுக்கு போக சொல்லுவாங்க
என்னைய.
கேம்பெயின்ல என்ன சொல்லுங்கன்னா போன இது எம்பி எலெக்ஷன் இருக்குல்ல போன எம்பி எலெக்ஷன் வந்து அங்க பாத்தீங்கன்னா இது யாரோ ஒருத்தர் நின்னாரு, அது பேர் எனக்கு தெரியல. அது பாத்தீங்கன்னா காம்படிஷன்
பாத்தீங்கன்னா
பிஜேபி கமிஷன் தான்
இருந்துச்சாங்க. யாரு என்ன தெரியலையே, மறந்து போச்சு. சரி சொல்லுங்க.
ஆனா இது எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பிஜேபி வர்ஸ் கம்யூனிசம் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன் சரி இல்ல இந்த எலெக்ஷன் சரி ஊர்வலம் கூப்பிட்டு போவாங்கல்ல,
ஆமா,
அதுக்கு வந்து நான் வந்து போயிருக்கேன்
நானு.
அது உங்களுக்கே தெரியும், ஊர்வலுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா ஒரு நாளுக்கு அவ்வளவு காசு தருவாங்க.
ஆமா,
அதுக்காக என்னோட பாக்கெட் மணிக்காக தான் போனா. அப்புறம் என்னோட இது அவங்க எப்படி பண்றாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டடி மாதிரி நானும் போனேன்
நானு.
அதுவும் நான் பார்த்த விஷயம் என்னன்னா பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு மேல் கேண்டிடேட் தான் நிக்க வச்சாங்க பிஜேபி. அதுவும் மேல் கேண்டிடேட் வச்சு பாத்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு இதே இது இப்போ இந்த எலெக்ஷன்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்துச்சுல, ஓட் டிஃபரன்ஸ்,
ஆமா,
ஒரு குட்டி ஸ்லைட் டிஃபரன்ஸ்ல தான் கம்யூனிஸ்ட்
ஜெயிச்சிட்டாங்க. ஆ எதுல பிஜேபி இந்த எலெக்ஷன்லயா?
ஆமா இல்ல, எம்பி எலெக்ஷன்லயும் குட்டி டிஃபரன்ஸ் தாங்க. அதுவும் யாருன்னா எம்பி யாருன்னா பி நடராஜன் இப்போ அவங்க எம்பியா இருக்காங்க இப்போ கோயம்புத்தூர்ல.
ஓகே, தெரியும் தெரியும் சொல்லுங்க.
அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் குட்டி டிஃபரன்ஸ் தான். இப்போ எப்படி வந்து யாரு வானதி சீனிவாசன் எப்படி ஒரு 1500 1800 சீட்ஸ் ஜெயிச்சாங்க கம்யூனிசம் பார்ட்டியும் ஜெயிச்சிருச்சு. ஓகேவா? சோ நான் என்ன நான் என்ன விஷயம் பார்த்தேன்னா இப்போ வந்து பிஜேபி தோத்துட்டாங்க எம்பி எலெக்ஷன்ல. சோ நெக்ஸ்ட் என்னடா பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்ட நிக்க வைக்கிறாங்க. சோ இந்த ஃபீமேல் கேண்டிடேட் நல்லா ரோல் பிளே நல்லா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு
சொல்லுவேன். இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத விட ஆக்சுவலா அது எல்லாமே உளுந்தது எல்லாமே ஆனையக்கா குளிந்தது எல்லாமே ஏடிஎம்கே விட்டுங்க.
நான் என்ன சொல்றேன்னா ஏன்னா வந்து நான் கிரவுண்ட்ல நான் பாத்திருக்கேன் அவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா பிஜேபியோட அலைன்ஸ் யாரு ஏடிஎம்கே. சென்டிமெண்ட் என்ன பிடிச்சாங்க அம்மா சென்டிமெண்ட்.
அம்மா கரெக்டா அந்த இது ஒர்க் ஆச்சு, நான் அப்பவே சொன்னேன் எலெக்ஷனுக்கு முன்னாடியே. ஈஸியா ஏமாத்திடலாங்க, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலா நீங்க ஒரு ஏதாச்சும் ஒரு சீட்டு கம்பெனியா இருக்கட்டும் இல்ல ஈமு கோழியா இருக்கட்டும் அதிகமா சுருட்டிட்டு ஓடுறது ஏமாத்திட்டு ஓடுறது பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலமா தான் இருக்கும், ஈஸியா ஏமாந்துருவாங்க அவங்க. ஆக்சுவலா அது வந்து நம்ம வந்து ஓட்டுறது எல்லாமே வன்னியர் பாய் ஓட்டுறது, மோஸ்ட்லி வன்னியர் பாய்ஸ் அது இது அப்படி இப்படி இருந்தாலும் ஏன்னா அவனுக்கு வந்து கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. டிக்டாக் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம், எங்க ஐயா மருத்துவர் ஐயா அப்படின்ட்டு ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கொங்கு பயந்து டீசெண்டா அப்கிரேடட் பிராமின் மாதிரி டீசெண்டா இருப்பானுங்க. ஆனா சாதி வந்து கட்டமைப்பு பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி காசுக்கு காசு ஈஸியா காசு வருது அப்படின்னா அது வந்து அவ்வளவு பணத்தை நிறைய பணம் நிறையவும் வச்சிருப்பானுங்க. சரி காசு வருது டபுள் மடங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை போட்டுருவாங்க, போட்டுன்னு ஈஸியா ஏமாந்து போயிருவாங்க. அந்த மாதிரி கேட்டகரி அதுலாம். அதனால கொங்கு பாய்ஸ் ஈஸியாவும் ஏமாத்திடலாம். அதே மாதிரிதான் ஏப்பாடியார் அழுதது அந்த அம்மா சென்டிமெண்ட் வந்து வேற நார்த் தமிழ்நாடுல எங்கேயுமே ஒர்க் ஆகல, கரெக்டா கொங்கு மட்டும்தான் ஒர்க் ஆயிருந்துச்சு. அதை நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், கொங்கு பாய்ஸ் மட்டும்தான் வேவ் அகேன்ஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரிதான் கொங்குல ஃபுல்லா இழப்ப கொங்கு ஃபுல்லா ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணுச்சு.
அதுவும் நான் வந்து அதுவும் நான் சொன்னல இப்ப நான் வந்து கேம்பெயினும் போயிருக்கேன் அவங்க என்ன எப்படி பண்றாங்க நான் சொன்னாங்கன்னா அதேதான் மூச்சுக்கு மூச்சு வந்து அம்மா அம்மா அம்மா. இப்போ நான் அம்மா இப்போ அவங்க இப்ப சொல்லுவாங்களே இப்போ இது மாதிரி மைக்ல வந்து
சொல்லுவாங்களே
அம்மா அச்சி தோழம் அந்த மாதிரி சொல்லுவாங்களே பானதி சீனிவாசன் அவங்களும் கூட அதேதான் சொன்னாங்க நான் அம்மா மாதிரி நான் பாத்துக்குவேங்க அம்மா அவங்க சொல்லிருக்காங்க. நான் வந்து கொடி குடிச்சிட்டு பிஜேபி கொடி குடிச்சிட்டு வலிக்குதா சாமி ஆள விடுக்குதா எப்படா தருவீங்கன்ட்டு நான் வந்து நின்று இருக்கேன் நானு அங்க. அதுவும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே வந்து எங்க அம்மா வந்து போக சொன்னாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஊர்வலத்துக்கு அது வந்து கூப்பிட்டு சொன்னாங்க. கெஸ்டா யார் வந்தாங்கன்னா நீங்களே சொல்லுங்க பாப்போம், இது எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க பாப்போம், யார் வந்தாங்க சொல்லுங்க.
யார் இந்த எலெக்ஷன்ல இல்ல யாரு போன எம்பி எலெக்ஷன்ல?
இந்த எலெக்ஷன்ல,
இந்த எலெக்ஷன் யாரு? நம்ம சீதா வந்து யோகி ஜி வந்தாரு.
கெஸ்டா கெஸ்டா யார் வந்தாங்கன்னா இவரு, இந்த சர்க்கார் படத்துல வந்து வில்லனா வச்சிருப்பாரு,
பேரு ராதா ரவி.
ராதா ரவி வந்து 100 ஃபீட் ரோட்ல வந்து பேசினாரு வந்தாரு அங்க. நான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து பாத்துட்டு இருக்கேன், என்ன இந்த அண்ணா வந்திருக்காரு, யா இல்ல ராதா ரவி வந்திருக்காரு. அவங்க வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பீச் பேசினாங்க. அவங்க என்ன ஸ்பீச் பேசினாங்கன்னா, அது கமல் அப்போ வந்து கமல் வந்து நாமினேஷன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா வந்து கமலை எதிர்த்து வந்து நல்லா பேசினாரு. கமல்னா வெறும் படத்தை மட்டும்தான் வசனம் பேசுவாரு, உண்மையான பாலிடிக்ஸ்னா அவங்களுக்கு தெரியாது, தெரியாதான் பேசினாரு. அப்புறம் நெக்ஸ்ட் அவங்க என்ன ஸ்பீச் பாத்தீங்கன்னா, மதிமுக வந்து மதிமுக இருக்குல்ல, அவர் வச்சு நல்லா திட்டு திட்டு திட்டினாரு. எப்படின்னா பச்சோந்தி தனம் பண்றாரு மதிமுக, யாரு தலைவர் பேர் யாருங்க,
வைகோ. வைகோ
வைகோ வந்து பச்சோந்தடி தனம் பண்றாங்க திமுக பாத்தீங்கன்னா, திமுக எதிர்த்து நிறைய திமுகவோட இருக்காரு, நீங்க கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா, அந்த மாதிரி பேசுறாரு ராதா ரவி. அதுவும் பாத்தீங்கன்னா வேற என்ன சொன்னாங்கன்னா, ஹைலைட்டா கேளுங்க நீங்க, வேற என்ன சொன்னா, இந்த கட்சி பாத்தீங்கன்னா மதம் ஜாதி எதுவுமே பாக்குறது இல்லைங்க, மக்களுக்காக மக்களுக்காக உழைக்கிற கட்சி தான் இந்த கட்சின்னு அந்த மாதிரி கேட்டு எனக்கு வந்து பிரியாணி மேன் வந்து கிழிஞ்சு ஓவர்லோட் வந்து வாய் நுரத்தல்ல, அந்த மாதிரி அந்த லெவல நான் இருந்தாங்க. நான் வந்து சொல்றேன், ஏய் மனசு கேட்டுடா, மதம் பார்க்காம நீங்க கட்சி நடத்தலையா, அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு எனக்கு அவரோட ஸ்பீச். அப்புறம் ராதா ரவி வந்து பேசினாரு, அப்புறம் வானதி ஸ்ரீனிவாசன் வந்தாங்க பேசினாங்க. அது என்ன விஷயம்னா, அது என்ன அம்மா அம்மா போல நான் ஓட்டு போடுங்க இந்த குடிசை வீடு, அங்க வந்து அவங்க 1 ஸ்ட்ரீட்டு அங்க சாஸ்திரி நகர்னு ஒண்ணு குட்டி ஏரியா இருக்கு, அங்க வந்து நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவேங்க, வாஷிங் மிஷின் அது சொன்னாங்க, எஸ்டிகே பாட்காஸ்ட் நீங்க கேட்டிருப்பீங்க,
கேட்டேன்.
அது என்ன மேனிபெஸ்டோ என்னன்னா, கொசுவலை தருவோம்னு அந்த மாதிரி இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி மேனிபெஸ்டோஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சைலண்டா தான் இருந்தாங்க நான் பார்த்தது வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற யாரும் பாத்தீங்கன்னா இவர் இருந்தாங்க, அது மாநாடு மலையாளம் மாநாடு மயிலாட
நம்ம அக்கா, நம்ம வேற என்ன கலை சம்திங் ஏதோ பேர் ஒரு மறந்து வச்சு, அண்ணாமலை அண்ணா ஆறி கடைஞ்சி திங்கு திங்குதுன்னு.
அவங்க வந்து அவங்க அவங்க வந்தாங்க அப்போ, அவங்க வந்து வீடு வீடா போய் தெரு தெருவா போய் இது பாம்ப்ளெட் இருக்குல்ல அவங்க எல்லாம் தந்தாங்க. அதுவும் நான் கூட அவங்க நிக்கிறேன், நானு என் கீழேதான் பாம்ப்ளெட் இருந்துச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதாவது வானதி கிழக்காக்கு ஓட்டு போடுங்க. ஆக்சுவலி அவங்க வானதி ஸ்ரீனிவாசன் வந்து லாயரோ
என்னமோ,
லாயர் அக்கா உங்களை நம்பி எல்லாம் ஓட்டு போடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஈவினிங் 4 ஸ்டார்ட் பண்ணிட்டு 8 வரைக்கும் போச்சு அந்த கேம்பெயின் வந்து. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தான் பண்ணாங்க எல்லாம். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே அம்மா சர்டிஃபிகேட், நான் என்ன சொல்றேன் மூச்சு மூச்சு அம்மா சென்டிமெண்ட் தான் நீங்க சொன்னீங்களே, அங்க ஈஸியா ஏமாத்திடலாங்க சொன்னீங்களே, அப்படிதான் நடந்துச்சு. சோ இப்போ பார்த்தோம் டிஎம் வந்து 133 சீட்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனா வந்து போன டைம் எலெக்ஷன் இருந்துச்சுல,
ஆமா
போன எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் என்ன சொல்றேன்னா, ஏடிஎம்கேயோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா பெரிய ஃபேஸ் இல்ல. நான் சொல்றேன், இப்போ பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு பாத்தீங்கன்னா, இப்போ சொல்றல அண்ணாக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலைஞரா ஒரு சக்சஸரா இருந்தாரு.
ஆமா,
இப்போ கலைஞருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினா வந்தாரு. எப்படின்னா ரூம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
ஆமா,
இப்போ நான் இப்போ நான் இப்போ இப்போ இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து நீ ஆச்சு நில்றா அந்த மாதிரி
இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம் கே வந்து நல்லா ஏதோ நார்மலா ஒர்க் பண்ணிச்சு நல்லா தான் பண்ணாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா மிகப்பெரிய பேக்ட்ராப் என்ன அப்படின்னா பிஜேபியோட அலையன்ஸ் வச்சது மட்டும்தான். பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கலாம் கண்டிப்பா ஏடிஎம்கே ஈக்குவல் டஃப் கொடுத்துருக்கோம் டிஎம்கேவோட இந்த தடவை. கொங்கு மண்டலத்துல ஏன் இன்னொரு காரணம் ஏன் டிஎம்கே வர முடியலன்னா, டிஎம்கே கொங்கு மண்டலத்துல ஒரு சொல்லும்படியா ஒரு தலைவர் கூட கிடையவே கிடையாது. ஒரு ஒரு ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் கூட கிடையாது டிஎம்கே. கொங்கு மண்டலத்துல அவங்க கான்சென்ட்ரேட்டே பண்ணாமலே விட்டாங்க இது வரைக்குமே, எதுவுமே வந்தது எப்பயுமே வந்தது கிடையாது. அதனால கொங்குமரத்தை அது தனியா ஒரு இது மாதிரி விட்டுட்டாங்க. அதனால டிஎன்கே வந்து கொங்குமரத்தை இது வந்து இனிமேல் ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணி கொங்குமரத்தை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஏதாச்சும் பண்ணி கொடுத்தா மேபி இருக்கலாமோ ஒழிய. இன்னும் இப்போதான் ஒரு 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 தெரியுது ஒரு ஃபேஸா, அது என்ன நம்ம கார்த்திகேய சிவசேனாதிபதி வர மேபி வர வாய்ப்புகள் இருக்குது அடுத்த எலெக்ஷன்ல. இது பாப்போ எப்படி இருக்கு. ஆனா எஸ்பி வேலுமணியை எதிர்த்து தொண்டாமுத்தூர்ல வந்து ஜெயிக்கிற அளவுக்கு கார்த்திகேய சிவசேனாதிபதி இப்ப இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஸோ டிஎம்கே நீங்க பண்ற ஒர்க் அந்த ஒர்க்ல மட்டும்தான் இருக்குது, அது எப்படி அடுத்த கொங்கு மாநிலத்தை பிடிக்கிறது.
அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு இது எலெக்ஷன்லயும் நான் என்ன பாத்திருக்கேன்னா டிஎம்கே பாத்தீங்கன்னா ஒரு முடிவோட தான் இருந்தாங்க, பாயிண்டோட தான் இருந்தாங்க. அவங்க பண்ற தப்பு அதெல்லாம் முன்னாடி இப்போ நம்ம டிவி ஆட்ல வந்து கொடுத்துருப்பாங்க.
ஆமா ஆமா,
இப்போ டிஎம்கேயோட ஆடு பாத்தீங்கன்னா இப்போ கேஸ் கேஸ் தரலாம்னா இருக்கேன் அந்த மாதிரிதான் ஆட் வந்துச்சு. ஆனா ஏடிஎம்கேட ஆட் பாத்தீங்கன்னா அடைய பிரச்சனை நல்லா துரும்புடுச்சு. இது
10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது
பாத்தீங்கன்னா, அதுலயே உங்களுக்கு அது பார்ட்டியோட ஐடியாலஜியும் சரி அவங்களோட நோக்கமும் சரி அதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதுல அதுலயே அந்த ஆட்லயே நீட்ஸ் நிறைய நீட் எல்லாம் சொல்லிட்டாங்க. நாங்க எலெக்ஷன் நிக்கிறோம் ஜெயிச்சிட்டாங்க. என்ன தர போறாரோ இந்த டைமோ கரண்ட் போக போகுதா என்ன இந்த மாதிரி கேப்ஷன் போட்டிருக்காங்க.
ஏங்க அது வந்து கரண்ட் கட்டு வந்து அப்ப வந்து டிஎம்கே போது பற்றாக்குறை நமக்கு கிடைக்கல. அப்ப வந்து நியூக்ளியர் பவர் பவர் பிளான்ட் தானே, இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் பேர் என்ன ப்ரோக்ராம் ஓபன் பண்ணாமல இருந்துச்சு, அதனால நமக்கு பற்றாக்குறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்சியிலே கொண்டு வரது ஓபன் பண்ணாங்க. அது வரைக்கும் பெங்களூர்ல இருந்து கரண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க, கரண்ட் வாங்கி வாங்கி சப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஓபன் பண்ணி அது சரியா போச்சு. இதுதான் விஷயம், இவங்க வந்து அதை போட்டு டிஎம்கே வந்தா கரண்ட் கட் பண்ணிடுவாங்க கரண்ட கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே இது ஒண்ணு.
இன்னும்
இருக்கானுங்க கரண்ட் கட்டு காமெடி போய் கரண்ட் பில் கட்டுற பொண்ணுமா நின்றுறானுங்க இப்பெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா.
ஆமா ஆனா அதே நீங்க சொன்னீங்களா இப்போ போன டைம் இது ஏடிஎம்கே காரங்க வந்து இந்த மாதிரி கரண்ட் சப்ளை பண்ணிதான் கொண்டு வந்தாங்க. அது ஆனா போன எலெக்ஷன்ல லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து அதேதான் சொன்னாங்க. அம்மா சொன்னாங்கன்னா இப்போ நான் இந்த ஆட்சி உங்களுக்கு மறுபடியும் வேணும்னா இப்ப நான் இந்த ஆட்சி நான் வரேன்னா உங்களுக்கு மறுபடியும் கரண்ட் கட் இல்லாம நான் பண்றேன் அந்த மாதிரிதான் சொன்னாங்க. அந்த மாதிரிதான் சொன்னாங்க.
இவங்க வந்து டிஎம் 10 வருஷம் இல்லாதனால நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு ஒண்ணும் தெரியல, எனக்குமே தெரியாது. ஆக்சுவலா இவ இப்ப வந்தனே இவங்க பாருங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, அது இதுன்னு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூனா மேபி பெட்டர் குட் அப்படிங்களாம். ஆக்சுவலா 10 வருஷம் முன்னாடி இருந்தவங்களும் சொல்றாங்க டிஎம்கே ஆட்சி இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் பண்ணிட்டு ஏதாவது கண்டினியூஸா ஏதாச்சும் வந்து ஜியோ பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அவங்க பெரிய மெயினா இவங்க வந்து 10 வருஷம் யாரு இல்லாதனால தெரியாதனால அவங்க வந்து நினைச்சுட்டாங்க இவங்க வந்தா கொள்ளையடிப்பாங்க, நீங்க வந்தா லேண்ட் கிராபிங்லாம் இருந்துச்சு, ரவுடிசம் அதிகமாவே இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்க திருத்திட்டு இருப்பாங்களா அப்படிங்கறது பார்த்தாதான் தெரியும்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ 5 ஸ்டேட்டோட வந்து நாம ஒரு அனாலிசிஸ் மாதிரி பாத்துக்கலாம். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பாயிண்ட் சொன்னீங்க, இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் உங்களோட நெக்ஸ்டோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இல்ல எதோட ஃபியூச்சர் இன்னும் அடுத்த இதுல அதிகமா பிடிப்பாங்க, அடுத்தது மேபி பிஜேபி வரக்கூட வாய்ப்புகள் இருக்கு அடுத்து 2026ல. அசாம் எப்பயும் போல கண்டினியூ ஆயிட்டு இருக்கு பிஜேபி, கேரளால வாய்ப்பே கிடையாது. அண்ட் கேரளா காங்கிரஸ் எல்டிஎஃப் எப்பயுமே தமிழ்நாடு மேபி அக்கௌண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப 4 இருந்துச்சு அது மேபி 40 கூட ஆகலாம். இப்படியே இருந்துச்சுன்னா இது 40 கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். 40 வந்து வராம டிஎம்கே தடுத்து வைக்கணும், இல்ல அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ற அளவுக்கு வச்சிருக்கணும், இல்லைன்னா அதுவும் வாய்ப்பு இல்ல.
ஓகே, கரெக்டா சொன்னீங்க. சோ யா, இந்த பாட்காஸ்டோட எண்டிங்க்கு நாம வந்துட்டோம். அண்ட் தேங்க்யூ சோ மச் வடக்கு நிமா இந்த கொலாபரேஷனுக்காக. தேங்க்யூ வெரி மச். அண்ட் அடுத்த பாட்காஸ்ட்லயும் நாம வந்து சந்திக்கலாம், நாம வேற ஏதாவது டாபிக்ல வந்து நாம நெக்ஸ்ட் பண்ணலாம்.
கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ.
சோ தேங்க்யூ
மச். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே.
டே டோனி. ஆ சொல்டா. இப்போ ரீசெண்டாக அர்ச்சனக்காவோட பாத்ரூம் டிவர் வீடியோ பார்த்துருக்கியா? இல்லைடா. ஏன்டா? அது கூட வேணாம். பதன் கௌரி பிரியாணி மேனு ஃப்ளிப்ளிப்பு பாத்ரூம் டூர் பற்றி பேசினாங்களே அந்த வீடியோச்சு பார்த்துருக்கியா? ஆ பார்த்துருக்கேன்டா. அதுவும் பிரியாணி மேன் கூட அர்ச்சனாக்கா வந்து பேசினாங்களே, நல்லா கண்ட்ரவர்ஷியலாக நல்லா போச்சே. ஆமாம், அதுவும் பிரியாணி மேனோட வீடியோ அப்புறம் ஃப்ளிப்ளிப்பு மதன் கௌரியோட வீடியோ காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்து ரிப்போர்ட் அடித்து அர்ச்சனாக்கா வந்து வீடியோவை தூக்கிட்டாங்களே. ஆமாண்டா, அதுவும் வெறும் பாத்ரூம் டூர் பேர் இருந்தாலே, ஏன் வெறும் அந்த அர்ச்சனான்னு பேர் இருந்தாலே வீடியோ வந்து தூக்கிடுறாங்களே. ஆமாம், சரி அதுக்கு நான் என்ன வரேன்னா எனக்கு ஒரு டவுட்டு. சரி என்ன டவுட்டு சொல்லுடா. இப்போது அர்ச்சனக்கா வந்து வெறும் அவங்களோட பேர் இல்லை பாத்ரூம் டூர் ஏதாவது நேம் இருந்தாலே காப்பரைஸ் ஸ்ட்ரைக் அடித்து வீடியோ தூக்கிடுறாங்களே. ஆமாம், ஒருவேளை நம்ம பாட்காஸ்டில் இதை பற்றி பேசுனா என்னடா ஆகும்? அப்போவும் கூட அர்ச்சனக்கா வந்து நம்ம பாட்காஸ்ட்டு ரிப்போர்ட் அடித்தோ இல்லை காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்களா? டே எப்படா காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும்? அட சொல்கிறேன்டா, வாய்ப்புகள் இருக்காடா. இருக்குன்னு நினைக்கிறேன்.